இன்றைய சித்தாந்த சைவ ஞானசாஸ்திர சிந்தனையிலே சந்தானக்குழுவிலே இரண்டாமராக விளங்கக்கூடிய ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்திற்கு நம்முடைய ஆதினத்து திராவிட மாபாடிய கத்தர் மாதவ சிவஞானிகள் அருள் செய்துள்ள பொழிப்புரை சிந்தனையினை தொடர்ந்து செய்வதற்கு திருவருளும் குருவர்களும் கூட்டி வைத்துள்ளனர். அந்த முறையிலே முதல் சூத்திரத்து முதல் அதிகாரத்திலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. அதிலே தார்க்கிகர்கள் இவ்வுலகத்தை உலகை வந்து தம்பால் தோற்றுவிக்கும் என்று கூறினார்கள். எனவே அணுக்கள் இருக்கின்றன, கண்மம் இருக்கின்றது, இவையெல்லாம் இருக்கும் பொழுது தருவதற்கு எதற்கு ஒரு காரணகர்த்தா வேண்டும் என்றெல்லாம் கூறினார்கள். அணுக்கள் ஒன்றோடொன்று இணைந்துதான் உலகமாகும் என்பது அவர்கள் கருத்து. அப்படி இணைதல் சேர்தல் அதனை சயோகம் என்ற கலை சொல்லாலே குறிப்பிடுவர். அதை காட்டியே அருமையாக விளக்கி சயோகப்படுகின்றன என்றாலே ஒன்றோடொன்று சேர்கின்றன என்றாலே அதப்படும் அணுக்கள் சயோகப்படும் என்று நீங்களே கூறுவதனால் அவ் அணுக்கள் அவயவ பகுப்பு உடையனதான். அவயவ பகுப்புடைய அணுக்கள் பரம முதற்காரணம், அந்த அணுக்கள் முதற்காரணம் அல்ல என்று மறுத்தார். மேலும் அவருக்கு என்ன கூறினார், மாயையே முதற்காரணம் என்றும் கூறியார். அதன் மேலும் தார்க்கிகருக்கு அருமையான கருத்து ஒன்றை சொன்னார், சர்க்காரியவாதத்தை நீ வந்து தெளிய வேண்டும். அதாவது முதல் காரணம் மாயை என்று சொன்னோம், அந்த மாயையில் இந்த பிரபஞ்சம் ஏற்கனவே சக்தி சமூகமாய் சூக்குவமாய் இருந்தது, அது தூள ரூபத்தை அடைவதற்கு ஒரு காரணகர்த்தா வேண்டும், அவனுடைய ஆணையின் வழிதான், அவனுடைய ஆற்றலின் வழிதான் அந்த முதற் காரணமாகிய மாயையிலிருந்து அதிலே அடங்கி கிடக்கின்ற சூக்குவமாய் கிடக்கின்ற பிரபஞ்சம் புலனாகும் வண்ணம் வெளிப்பட்டு தோன்றும் என்று கூறி அருளினார். அப்படியானால் இந்த உலகம் வந்து தோன்றுவதற்கு முன்பும் இருந்ததுதான், ஒடுங்கிய பிறகும் இருப்பதுதான் என்று ஆகும். அப்ப உலகம் அழிபொருள் என்று கூறுகின்ற கருத்து பொருந்தாத கருத்தாக போய்விடுமே, உங்களுடைய சமய இலக்கியங்களில் கூட உலகம் அழிபொருள் என்ற கருத்தும் பேசப்படுகின்றதே என்ற ஐயப்பாட்டை எழுப்பிய போது அந்த தார்க்கிகனுக்கு விளக்கி அருளினார், இந்த உலகம் என்றும் உள்பொருள் தான். ஒன்று அது மாயையிலிருந்து வெளிப்பட்டு பஞ்சபூதங்களாகவும் மற்றைய தத்துவங்களாகவும் அது வெளிப்பட்டு விளங்கும், இதனை தூள அவத்தை என்பர். அதாவது புலப்பட்டு தோன்றுகின்ற நிலை தூள அவத்தையில் இருக்கும். சங்கார காலம் வரும்பொழுது இந்த தத்துவங்கள் உலகங்கள் எல்லாம் அந்த முதற் காரண மாயையிலே ஒடுக்கப்படும். ஒடுக்கப்பட்ட பிறகு தோன்றுவதற்கு முன்னால் எப்படி அந்த சக்தி மயமாக அந்த மாயையிலே கிடந்ததோ அது மாதிரி சக்திமயமாக மாயிலே கிடக்கும். அது புலப்பட்டு தோன்றாத நிலை, அது சூக்குமாவத்தை. ஆகையினாலே அது சூக்குமாவத்திலிருந்து தூளாவத்தை அடைகின்றது, தூளாவத்திலிருந்து மீண்டும் சூக்குமத்தை சொல்கின்றது. இந்த அவத்தை வேறுபாடு இருப்பதனால் இந்த உலகத்தை அழிபொருள் சொல்றாங்க. அந்த தூளாவத்திலிருந்து அது அழியும், அழிந்து சூக்குமாவத்தைக்கு செல்லும் என்பதுதான் அது அழிபொருள் என்று சொன்னதுக்கு காரணம். மற்றபடி அழிந்து அது இல்லாமல் போய் போவதில்லை. எனவே இருக்கின்றதா என்று கேட்டால் என்றும் இருக்கின்ற அனாதி பொருள் தான் அது என்று கூறினார்கள். அதன் மேல் இந்த கருத்துக்கள் அனைத்தையும் ஒத்துக்கொள்கின்ற சாங்கியன் வருகின்றான், சர்க்காரியவாதத்தை முழுமையாக உடன்படுகின்ற சாங்கியன். முதல் காரணம் உள்ளது, முதல் காரணத்திலே காரிய பொருள் சூக்கும அவத்தையில் உள்ளது இல்லையா, அது தூளாவத்தை அடையும் இல்லையா, ஒடுங்கும் போது மறுபடியும் இந்த முதற் காரண சூக்குமத்தை அடையும், எல்லாம் எல்லாத்தையும் உடன்படுகின்றவன். ஆனால் அதனை தருவதற்கு ஒரு கர்த்தா ஒருவன் வேண்டாம் என்று கூறுபவன் அவனுக்கு தான் வந்து அவனுடைய அவன் தான் இந்த கேள்வி கேட்கின்றான். இந்த மாயைக்கு ஒரு தலைவன் இருக்கின்றான், மாயையிலிருந்து உலகத்தை தோற்றுவிக்கக்கூடிய தலைவன் இருக்கின்றான், அந்த தலைவன் யார் அப்படின்னு அவன் கேட்கிறான் இல்லையா. இருக்க முடியாதே அப்படிங்கிற ஒரு துணி அதுல இருக்கின்றது. மாயைக்கு தலைவன் யார்னு கேட்கும் போது அதுக்கு என்ன தலைவன் வேண்டி கிடக்கு, அதுவேதான் உலகத்தை தந்து கொள்ளுமே அப்படிங்கிற ஒரு குறிப்பு அதுல இருக்கின்றது. மாயைக்கு ஒருவன் ஆர் என்ன என்னிங்க எண்ணில் உள்ளவாறு உரைப்ப கேள். இந்த மாயையிலிருந்து உலகத்தை தோற்றுவிக்கக்கூடிய நிமித்த காரணன் ஒருவன் இருக்கின்றான் நீங்கள் சொல்கின்றீர்களே, அந்த நிமித்த காரணன் யார் என்று சாங்கியனே நீ கேட்பாயானால் உனக்கு உள்ளவாறு உணர்த்துகின்றோம் என்று சொல்லி அடுத்த பாடலை கருத்தை தொடங்குகிறார். அதனால இது அடுத்த பாடலுக்குரிய அடி, அடுத்த பாடலோடு இணைத்து வைத்து பொருள் கொள்ள வேண்டும். மாயை மாயைக்கு ஒருவனார் எண்ணிங்கண்ணின் உள்ளவாறு உரைப்ப கேள்வி என்னும் இறுதியது பின்வரும் செய்யுளில் சேர்த்து பொருள் உரைக்கப்படும் இல்லையா, கடைசியில இருக்குது இல்லையா, பின்வரும் செயலில் சேர்த்து பொருள் உரைக்கப்படும் இல்லையா. மாயைக்கு ஒருவனார் எண்ணிங்கண்ணில் உள்ளவாறு உரைப்ப கேள்வி கடைசியில் இருக்குது என்பது இன்னும் இறுதி, அது பாட்டில் இறுதியில் உள்ள அந்த அடி பின்வரும் செய்யில் சேர்த்து பொருள் உரைக்கப்படும். அதான் பின்வரும் செய்யில் புத்திமர் காரியத்தால் தொடங்குற செய்யும், புத்திமர் காரியத்தால் என்று தொடங்குகிற செய்யும், புத்திமர் காரியத்தால் என்ற செயலிலே அதனை சேர்த்து உரை சொல்லியிருக்கின்றார்கள். நம்முடைய சுப்பிரமணிய தேசிகளுடைய பதவுரையிலே அதை தெளிவாக காட்டியிருக்கின்றார்கள். பின்வரும் செயலில் சேர்த்து பொருள் உரைக்கப்படும் சொல்லிவிட்டு பின்வரும் செயலை பார்க்கலாம். புத்திமர் காரியத்தால் பூதாதி பொருளந்தானும் அத்தனு கரணம் பெற்றால் அறிதலால் அவற்றை மாயை உச்சிடும், அதனால் மாயைக்கு உணர்வொன்றும் இல்லை என்றே வைத்திடும், அதனால் எல்லாம் வருவிப்பான் ஒருவன் வேண்டும். சாங்கியன் என்ன சொல்கின்றான், ஈண்டு கூறியவற்றுள் ஏனையெல்லாம் ஒக்கும், நீங்கள் தார்க்கிகளை மறுத்து அவர்களுக்குரிய அணு முதற்காரணவாதத்தை எல்லாம் மறுத்து மாயை முதற்காரணம் என்று கூறி அதிலே காரிய பிரபஞ்சம் சூக்மவத்தையிலே உள்ளது என்றும் அது தூளாவத்தையில் வெளிப்படும் என்றும் நீளவும் சூக்மவத்தையாக ஒடுங்கும் என்றும் இப்போ இவ்வாறு தத்த முதற்காரணத்தில் காரிய பொருள் உள்பொருளாக இருந்தே தோன்றி ஒடுங்கும் என்று கூறிய அந்த சக்காரியவாதம் முழுக்க நமக்கும் உடன்பாடுதான். எல்லாம் எல்லாம் ஒக்கும், சொன்னது எல்லாமே பொருந்தும், ஏனைய எல்லாம் மற்ற எல்லாம் பொருந்தும். அப்ப ஒன்னே ஒன்னு பொருந்தாதுதான், நீங்க சொன்னதுல எல்லாம் சரிதான் அப்படின்னா அப்ப ஏதோ ஒண்ணு பொருந்தாதுன்னு சொல்லுவார். அந்த ஏதோ ஒண்ணு எனது மற்றொரு கடவுள் இத்தை தருதலால் என்றது பொருந்தாது இல்லையா, போன பாடல வந்தது இல்லையா. ஏன் இந்த உலகத்தை அடிபொருள்னு சொல்றோம், ஒரு கடவுளாலே தோற்றுவிக்கப்பட்டு ஒரு கடவுளாலே ஒடுக்கப்பட்டுவிடுவதால் அதை அடிபொருள் சொல்கின்றோம். ஆகவே அதுல வருது இல்லையா மற்றொரு கடவுள் இத்தை தருதலால் அப்படின்னு வருது. அது என்ன, இதை தருவதற்கு ஒரு கடவுள் ஏன் வேண்டும், முதல் காரணமாகிய மாயையே உலகத்தை தந்துவிடும், அதை தருவதற்கு கடவுள் எதற்கு, அதுதான் இருக்கிறான். மற்றொரு கடவுள் இத்தை தருதலால் என்றது பொருந்தாது, அது போன பாட்டில் வருது அடி, மற்றொரு கடவுள் இத்தை தருதலால். ஆமா அந்த கருத்தை மட்டும்தான் நாங்க மறுக்கிறோம் அப்படின்னா. ஏன் அப்ப யார் தருவாங்க உலகத்தை அப்படின்னா, மாயையே தன் காரியத்தை தரும், காரியம் என்றது உலகத்தை தோன்றி ஒடுங்குவதான காரியம், உலகம் தான் தோன்றி ஒடுங்குது, ஆகவே உலகத்தை தான் காரியம்னு குறிப்பிட்டிருக்க. மாயையே தன் காரியத்தை தரும், அதாவது முதல் காரணமாகிய மாயையே காரியமாகிய உலகத்தை தரும், தோற்றுவித்துக் கொள்ளும், அதே மாதிரி ஒடுக்குவித்துக் கொள்ளும். இதற்கு ஒரு கருத்தா எற்றுக்கு, ஆமா எற்றுக்குன்னா எதற்கு, இதற்கு ஒரு கருத்தா எற்றுக்கு எனில் அறியாது கூறினாய். ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு மாதிரி எழுதுவார், சில இடங்கள்ல ஒரு தடை எழுப்புனா நன்று சொன்னாய்ன்னு சொல்லுவாங்க. நன்று சொன்னாய்னா அப்ப அவன் நம்மளை மறுத்துட்டான், அர்த்தம் இல்ல, ஒரு நல்ல ஒரு சிந்தனையை செய்திருக்கப்பா அது வரைக்கும் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் நன்று சொன்னாயின்னு சொல்லி அதன் மேல விளக்கங்களை தருவார்கள். சில இடங்கள்ல சொல்லுவாங்க அறியாது கூறினாய், அறியாது கடாயினாய், கடாயினாய்னா கேட்டாய், ஆகவே அறியாது கூறினாய். கடவுள் ஒருத்தன் தேவையில்லைன்னு சொன்னா அதை நன்று சொன்னாயின்னு சொல்ல முடியுமா, முடியாது, அதை கண்டிக்கதான் செய்யணும். அதனால அறியாது கூறினார். என்ன குடம் குயவனார் செய்யப்படும் காரியமானார் போல, நீ சர்க்காரிவாதத்தை உடன்படுவன் தானே, குடமானது தன்னுடைய முதல் காரணமாகிய மண்ணிலே சூக்குமவத்தையில் இருப்பதுதானே, சூக்குமவத்தையில் இருந்த அந்த குடம் தானே அந்த முதல் காரணமாகிய மண்ணில் இருந்து தோன்றுகிறது, தானாவா தோன்றுறது இல்லையா, அது குயவனால் செய்யப்படும் காரியமாகத்தான் அந்த குடம் இருக்கிறது. அந்த குடம் மண்ணில் ஏற்கனவே இருந்ததுங்கிறதுனால அந்த குடம், அந்த மண்ணே அந்த குடத்தை தரும், நீ சொல்ற மாயையே தன் காரியமாகிய உலகத்தை தரும் அப்படின்னு சொல்ற மண்ணே தன்னுடைய காரியமாகிய குடத்தை தருகின்றதா இல்லையே, அந்த மண்ணினுடைய காரியமாகிய குடம் ஒரு குயவனால் செய்யப்படுவதாக இருக்கு இல்லையா, அதுதான் சொல்ற குடம் குயவனால் செய்யப்படும் காரியமானார் போல பூதம் முதலிய பிரபஞ்சம் எல்லாம், ஐம்பூதங்கள் முதலிய பிரபஞ்சங்கள் எல்லாம் உலகங்கள் எல்லாம் ஒரு சேதன பொருளால் செய்யப்படும் காரியமே ஆகலாம். சேதன பொருள், சேதன பொருள் அறிவுடைய பொருள், சேதன பொருள் அறிவுடைய பொருள், ஒரு சேதன பொருளால் செய்யப்படும் காரியம்தான் பூதங்கள் மற்ற உலகங்கள் எல்லாமே. ஒரு அறிவுடையவன் பேரறிவுடையவன் ஒரு நாள் செய்யப்படுகின்ற காரியங்கள் தான் இந்த பஞ்சபூதங்கள் மற்ற இந்த 36 தத்துவங்கள் குணங்கள்லாம் இருக்கு. இது எல்லாமே மாயையிலிருந்து மாயையே தந்துவிடவில்லை, இதையெல்லாம் ஒரு அறிவுடையவனாலே தரப்பட்டவை, சேதன பொருளால் செய்யப்படும் காரியமே ஆகலானும். அப்ப வருது ஒரு கேள்வி, புருடன் தானும் புருடன் இல்லையா அப்படிங்கிறான். உருடன் யாரே அந்த உயிர், உயிர்கள் இருக்கின்றனவே, சரியா மாயை வந்து அறிவற்றது, அது தன் உலகத்தை தானே அது தந்து விடாது, அப்ப அறிவுள்ள பொருள் தானே வேணும்னு சொல்றீங்க. புருடன் இருக்கின்றானே, புருடன் நம்ம உயிர்கள் நாமெல்லாம், இந்த உயிர்கள் அறிவுடையவை தானே, இவை படைத்தனன்னு இந்த உயிர்கள் வந்து இந்த உலகத்தை படைத்தனன்னு சொன்னான்னு அப்படின்னா சொல்ற புருடன் சேதன பொருள் ஆயினும் உலகம்லாம் ஒரு சேதன பொருளால் படைக்கப்பட்டது, ஒரு அறிவுடைய பொருளாலே படைக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே உயிர்கள் அறிவுடையவை தானே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன்னா, புருடன் சேதன பொருள் தான், அதாவது புருடன் ஆகிய உயிர் சேதன பொருள் தான், அறிவுடைய பொருள் தான். ஆயினும் அவன் அப்பூதாதியானாகிய தனுகரணாதிகளை பெற்றாலன்றி அறிய மாட்டாமையான். என்ன அருமையான வாதம் பார். உயிர் அறிவுடைய பொருள் தான். இந்த மாயையிலிருந்து உடம்பு மற்ற கருவிகள் எல்லாம் தோன்றணும், தோன்றி அந்த உடம்போடையும் கருவியோடையும் இந்த உயிர்கள் சேரணும், சேர்ந்தாதானே இந்த உயிர்களுக்கு அறிவு விளங்குது இல்லையா? ஆகவே உடம்பை சேர்ந்த பிறகுதான் அறிவை விளங்க முடியும் என்ற நிலையில் இருக்கின்ற உயிர்கள் இந்த உடம்பையும் உலகத்தையும் எவ்வாறு படைத்திருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார் இல்லையா? உடம்போடு சேர்ந்த பிறகுதான் இவர்களுக்கு அறிவே விளங்கும். இப்ப உடம்போடு சேர்ந்ததுக்கு முன்னாடி எந்த அறிவும் விளங்கல, அந்த நிலையில இவன் எப்படி இந்த உடம்பை படிச்சிருக்க முடியும், இந்த உலகத்தை படிச்சிருக்க முடியும் இந்த உயிர்கள் இல்லையா? ஆகையினாலே ஆகவே அவன் அறிவுடையவனாக அந்த புருடன் இருந்தாலும், இந்த ஆன்மா அறிவுடையதாக இருந்தாலும், இந்த தனுகரணாதிகளை பெற்ற பிறகுதான் அவனுடைய அறிவு விளங்குகின்றது. எனவே இந்த தனுகரணாதிகளை பெறாமல் இருக்கின்ற நிலையில் அவனுடைய அறிவு நிச்சயமாக விளங்கியிருக்காது. அப்படி அறிவு விளங்காத நிலையிலே அவன் எப்படி இந்த தனுகரணாதிகளை மாயிலிருந்து தோற்றுவித்திருக்க முடியும்? தனுனா உடல், கரணம்னா அந்த உடல்ல உள்ள கண்ணு மூக்கு போன்ற கருவிகள், அப்புறம் புவனங்கள், இவற்றுக்கெல்லாம் வந்த பிறகுதானே இவனுக்கு அறிவு விளங்கும். அதுவும் படிப்படியாகத்தான் விளங்குது. என்ன, இவன் பெற்று பிறந்த உடனே இவனுக்கு அறிவா விளங்குது? அழுத தவிர ஒண்ணும் தெரியாது. படிமுறையில் விளங்குறது அறிவு. இவன் எப்படி இந்த உலகத்தை படித்திருக்க முடியும் என்று அருமையாக கேட்டான். அப்புறம் கேட்கிறார், மாயை அப்ப மாயையே தரட்டுமே, அவையே முடிவா இருக்கட்டும் அப்படின்னா, மாயை அவற்றுக்கு முதற் காரணமாக அது சேதன பொருளாதல் செல்லாமையா? தர்க்கம் ஒவ்வொன்றும் தர்க்கங்க, அருமையான தர்க்கம். அதாவது ஒரு காரியத்திற்கு எது முதற்காரணமாக விளங்குகின்றதோ அது அறிவுடைய பொருளாக இருக்க முடியாது. ஏன்னா இந்த காரியமாகிய உலகம் சடம், காரியமாகிய உலகம் சடம். உலகத்துக்கு ஏன் காரியம்னு பேர் இருந்தது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு காரியமா போய்கிட்டு இருக்க நாம பேசிட்டு இருக்கோம் உலகத்துல, அந்த காரியம் வேற, காரியமாகணும்னா காட பிடிக்கும், அந்த காரியம் வேற, இதுக்கு சம்பந்தமே கிடையாது. புதிய கலைச்சொற்கள் வந்துட்டா கூட பரவாயில்ல, இப்படி நம்முடைய வழக்கத்தில் இருக்கிற கலைச்சொற்கள் சாத்திரங்கள்ல வரும்பொழுது நாம வழக்கமா பண்ற பொருளை பண்ணுவதற்கு அங்க வாய்ப்பு வந்து விடுகின்றது, அது பண்ணவே கூடாது. இங்க காரியம் என்றால் முதல் காரணத்திலிருந்து தோன்றி அப்புறம் இருந்து அப்புறம் அடியக்கூடியது, அது அந்த அந்த மாதிரி பொருளை தான் என்ன சொல்றோம், காரிய பொருள். முதல்ல பார்த்திருக்கோம், அது தோன்றி இருந்து அடியக்கூடிய பொருளைத்தான் காரிய பொருள் சொல்கின்றோம். அப்ப நிச்சயமா சடப்பொருள் தான் என்ன செய்யும், தோன்றி இருந்து அடியும். ஆமா, அப்போ அந்த காரியம் வந்து சடப்பொருள் இல்லையா? அப்போ அந்த காரியத்திற்கு முதல் காரணமாக இருப்பதும் சடப்பொருளாக தான் இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு சடப்பொருளில் இருந்துதான் ஒரு சடப்பொருள் தோன்ற முடியும், அறிவுடைய பொருளில் இருந்து சடப்பொருள் தோன்ற முடியாது. காரியத்திற்கு வந்து முதல் காரணத்தின் இயல்புதான் காரியத்தில் இருக்கும். எத்தனை எடுத்துக்காட்டுகளானு பாருங்க இல்லையா, நகைகளை பாருங்க, தங்க நகைகள், அவற்றுக்கு முதல் காரணம் என்ன, தங்கம். முதல் காரணமாகிய தங்கத்தினுடைய தரம் தான் நகைகள், நகைகள்ட்டையும் இருக்கும் இல்லையா? அந்த முதல் காரணமாக தங்கம் தரமுடியதா இருந்தாதான் எவ்வளவு தரமா இருக்கும் அந்த தரம் தான் இதுல இருக்கும் இல்லையா? அப்ப மரக்கட்டையிலிருந்து செய்த இது போன்ற ஜாமான்கள் எல்லாம் அந்த மரக்கட்டையினுடைய தன்மையில தான் இருக்கும். மண்ணிலிருந்து செய்த ஜாமான்கள் மண் தன்மை தான், முதல் காரணத்தின் தன்மை தான் காரியத்துல இருக்கும். அப்ப அந்த காரியம் சடம்னா கண்டிப்பா முதல் காரணமும் சடம் தான், அறிவற்ற சடம் தான் இல்லையா? ஆகையினாலே முதல் காரணம் நிச்சயம் சடம் தான். அதனாலதான் சொல்கின்றார், மாயை அவற்றிற்கு முதல் காரணமாக, அவற்றிற்குன்னா எவற்றிற்கு, பூதம் முதலிய உலகங்களுக்கு, இந்த பூதங்கள் அந்த கரணங்கள் 36 தத்துவம் பூணங்கள்லாம் இருக்கு, இந்த உலகங்களுக்கு மாயை முதல் காரணமாக இருப்பதனால் மாயை கட்டாயம் சடமாகத்தான் இருக்க வேண்டும், அது சேதன பொருளாக இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. சேதன பொருள் அறிவுடைய பொருள் இல்லையா? தான் அருமையா சொல்றாங்க, மாயை இந்த உலகங்களுக்கு முதல் காரணம் ஆகினாலே அந்த மாயை சேதன பொருளாக இருப்பது செல்லாது, அது சடப்பொருள் தான் என்று கூறினார். மாயை அவற்றிற்கு முதற் காரணம் ஆகலின் அது சேதன பொருளாதல் செல்லாமையானும். அப்போ வந்து உயிர்களும் இந்த உலகத்தை மாயையிலிருந்து தோற்றிருக்க முடியாது, மாயையும் தானே தன்னிடமிருந்து இந்த உலகத்தை தோற்றிருக்க முடியாது. அப்போ உயிராலையும் முடியாது, மாயால முடியாதுன்னா வேற இருப்பது யாரு, இறைவன் தான் இல்லையா? அதுதான் பாரிசேட அளவைன்னு சொல்லுவாங்க, ஒளிபு அளவை இல்லையா? இங்க இருப்ப ஒரு 3 பேர் இருக்காங்க, அதுல இவங்க 2 பேர் என் கூட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா அப்ப 3வது தான் கூட வரணும்னு அங்க பெறப்படுது. ஒளிபு அளவை, ஏன்னா எஞ்சிருக்கும் இவன் தான் இல்லையா? யார் யா இந்த செயலை செஞ்சது, யார் யா ஒரு 5 பேர் இருக்கான், இந்த காரியத்தை செஞ்சது யாரு, இந்த செயலை செஞ்சது யாருன்னா, நான் 5 பேர்ல ஒவ்வொரு 4 பேரை காட்டி இவன் இல்ல இவன் இல்ல இவன் இல்ல அவனும் இல்ல 4 பேரை விளக்கி நிறுத்திட்டாலே போதும், அப்ப எஞ்சிருப்பவன் தான் இல்லையா? ஆகையினாலே அதத்தான் ஒளிபு அளவைன்னு சொல்லுவாங்க, ஒளிபு தமிழ்ல ஒளிபு அளவைன்னு சொல்லுவாங்க, வடமொழியில பாரிசேட பிரமாணம்னு சொல்லுவாங்க. வடமொழியதான் மொழிபெயர்த்திருக்கோம், தர்க்க சாஸ்திரம் வடமொழியில் உள்ளது. பாரிசேட பிரமாணம்னு சொல்லுவாங்க, ஒளிவு அளவை. அப்ப உயிர்களும் உலகத்தை தோற்றுவிக்க மாட்டா, ஏன்னா அந்த உடம்பை பெற்ற பிறகுதான் இவளுக்கு அறிவே விளங்குவோம். அப்ப அந்த உடம்பை எப்படி மாயிலிருந்து இந்த உயிர்கள் தோற்றுவிக்கும் அப்படின்னு அந்த அதை அடிச்சுள்ளியாச்சு. மாயையும் தானாகவே தன்னிடமிருந்து உலகத்தையும் உடம்புகளையும் தோற்றிருக்காது. ஏன்னா அது முதல் காரணம், அது சேதன பொருளாதல் செல்லாது. சேதன பொருள் தான் உலகத்தை தோற்றுவிக்கணும். உயிர் சேதன பொருளா இருந்தாலும் அந்த உலகத்தோடு சேர்ந்த பிறகுதான் இதுக்கு அறிவே விளங்குது. அப்ப எப்படி அது உலகத்தை தோற்றிருக்க முடியும் இல்லையா? முதல் காரணமாகி மாயை சேதன பொருள் இல்ல, காரணம் அது முதல் காரணம். முதல் காரணம் சேதன பொருளா இருக்க முடியாது இல்லையா? பானைக்கு முதல் காரணம் மண், அது சேதன பொருள் இல்ல. ஆகையினாலே உயிர்களால் முடியாது, மாயையால முடியாது. அப்ப பாரிசேட அளவையால் இல்லையா, இறைவன் தான் முதல்வன் தான் மாயையிலிருந்து உலகத்தை தோற்றுவிப்பான். அதான் சொன்னாங்க, பாரிசேட அளவையால் இவ் அனைத்திலும் வேறாய் புருடன் மாயை என்ற இவ் அனைத்திற்கும் வேறு பொருளாக இருப்பவன் இல்லையா. மாயையில் நின்றும் பூதம் முதலிய பிரபஞ்சம் எல்லாவற்றையும் தோற்றுவிப்பான் ஒரு கடவுள் வேண்டப்படுவன். தோற்றுவிப்பான், இந்த இடத்துல தோற்றுவிப்பான் ஆன்பால் சொன்னதில்லை, ஆன்பால் வினைமுற்று இல்லை. தோற்றுவிப்பான் ஒரு கடவுள்னா தோற்றுவிக்கும் பொருட்டு ஒரு கடவுள் வேண்டப்படும், தோற்றுவிப்பதற்காக இல்லையா. வாழ்த்துவதும் தாம் வாழ்வான் அப்படின்னு சொன்னா தாம் வாழ்வான்கிறது ஆன்பால் வினைமுற்றா இல்ல, தாம் வாழும் பொருட்டு. தேவர்கள்லாம் ஏன் சிவபெருமான வாழ்த்துக்கிட்டார்கள்னா தாம் அந்த அந்தந்த பதவிகளிலே மேலும் வாழும் பொருட்டு இல்லையா. திருவடிக்கு அன்பு அன்பு வைத்து வாழ்த்தவில்லை, மேலும் மேலும் தம் பதவிகளில் வாழ்த்தும் பொருட்டு வாழும் பொருட்டு உன்னை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துவதும் தாம் வாழ்வான் என்று சொன்னார். அந்த இடத்துல வாழ்வான்கிறது வாழும் பொருட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல தோற்றுவிப்பான் ஒரு கடவுள் வேண்டப்படுவன், தோற்றுவிக்கும் பொருட்டு ஒரு கடவுள் வேண்டப்படுவன். ஏன்னா நீ சொல்ற புருடனாலையும் இந்த உலகத்தை தோற்றுவிக்க முடியாது, நீ சொல்ற முதல் காரணமாகி மாயையாலையும் தோற்றுவிக்க முடியாது, எனவே இந்த ரெண்டாலையும் முடியாது. ஆகையினால் வேறு வழி கிடையாது, இறைவன் தான் எஞ்சி இருப்பவன், அவன் தான் பாரிசேட அளவையால் இவ்வுலகத்தை தோற்றுவிக்கும் பொருட்டு ஒரு கடவுள் வேண்டப்படுவன் என்பதா. புத்திமர் காரியத்தால் பூதாதி அப்படின்னு அதான் சொன்னார். இந்த பொழிப்புரையை கேட்டுவிட்டு பத உரையை வந்து அமைதியாக இருந்து அமைதியான சூழலிலே வாசித்து பார்க்க வேண்டும். அப்பந்தான் இந்த உரை அந்த பாட்டோடு எப்படி பொருந்துகிறது. அப்படியே சிவஞான சுவாமிகள் உரையைத்தான் வந்து அப்படி அந்தந்த பதத்தோடு பொருத்தி பொருத்தி நம்முடைய 16வது வட்டத்து குருமூர்த்திகள் பத உரை நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார்கள். அவர்கள் தராவிட்டால் நாம என்ன செய்ய முடியாது, இந்த உரையையும் பாட்டையும் நம்மளால பொருத்திக் கொள்ள முடியாது. ஏன்னா கொண்டு கூட்டுலாம் பண்ணி சுவாமிகள் சொல்லியிருப்பாங்க உரை, அப்பந்தான் அந்த பாட்டுக்கான பொருள் கிடைக்கும் இல்லையா. ஆகவே அதன் மிகச்சிறப்பாக அந்த பதவுரை ஆக்கி தந்திருக்கின்றார்கள். எம்போன்றவர்களும் உணர வேண்டும் என்பதற்காக தந்தார்கள். மகா வித்வான் மீனாசுந்தரம் அவர்களே சொல்வார்கள் என்றால் நாம சொல்வதற்கு வார்த்தை கிடையாது. அவர்கள் அப்படியெல்லாம் ஆக்காவிட்டால் எப்படிப்பட்ட அறிஞராலையும் இந்த சிவஞானசனுடைய பொழிப்புரை உணர்ந்து கொள்ள முடியாது. அந்த குரு பரம்பரையிலே வந்தவர்களே ஒருவர் ஆக்கி தந்திருப்பதனால்தான் இன்றைய உலகம் அதை உணர முடிகின்றது. அருமையான ஒரு வேலை. அதை வந்து நிதானமாக நாம வந்து அந்த பதவுரையையும் நாம பார்க்க வேண்டும். தனியாக இருந்து அதை பார்த்தால் இந்த சிவஞானசனுடைய பொழிப்புரை கருத்து அந்த பாடல் எந்தெந்த அடிப்பு எந்தெந்த கருத்து எந்தெந்த சொல்லுக்கு எந்தெந்த உரைச்சொல் பொருந்துகிறது. அதான் புத்திமர் காரியத்தால் பூதாதி சொல்றது இல்லையா, புத்திமான் ஒருவனுடைய காரியத்தினால்தான் இந்த பூதம் முதலிய உலகங்கள் தோன்றுகின்றன அப்படின்னு அதுக்கு பொருள். பூதாதி ஆதினா முதலிய, பூதாதி பூதம் முதலிய உலகங்கள் யாருடைய காரியம், மாயினுடைய காரியமா? மாயிலிருந்தா வந்தது, மாயையே உருவாக்கிட்டுதான் உலகத்தை இல்ல, புத்திமான் ஒருவனுடைய காரியம். புத்திமான் என்பது புத்திமர் அப்படின்னு சுருக்கமா சுருக்கிறது, புத்திமான் இருக்கணும் அது புத்திமர் அப்படின்னு என்னது வந்து வடமொழி வழக்கு அப்படி இருப்பது. இப்பதான் புத்திமர் காரியம் என்பது வடசொல் முடிவு அப்படின்னு எழுதியிருக்காங்க, அது வடமொழி வழக்குப்படி எழுதினாரு. புத்திமான் ஒருவனுடைய காரியத்தால் இந்த பூதம் முதலிய உலகங்கள் தோன்றியிருக்கின்றன. புத்திமான்னு சொன்னா அப்ப அறிவுடையவன் அர்த்தம், சேதனன் அதுதான். எல்லாம் ஒரே பொருள்ல பல சொற்கள் இருக்கின்றன, சேதன சேதன பொருள், சித்து பொருள், அறிவுடைய பொருள் இல்லையா, எல்லாம் ஒரே அர்த்தம் தான். புத்திமான் எல்லாம் ஒரே பொருள் தான். எதிர்ப்பதமா சொல்லணும்னா சடப்பொருள், அறிவற்ற பொருள், அசித்து பொருள், அசேதன பொருள், இதெல்லாம் வந்து அறிவற்றதுன்னு அர்த்தம். சொற்கள் பல பொருள் ஒன்றுதான். ஆகையினாலே புத்திமானும் சேதனனும் ஒரு பொருட்கிழவி அடுத்த அடி எழுதியிருக்காங்க பாத்தீங்களா, புத்திமான் சேதனன் என்பன ஒரு பொருட்கிழவி, ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள். கிழவினா சொற்கள், ஆமா ஒரு பொருட்கிழவி ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள். அந்த நகரம் பார்த்து போடணும் கிழவி என்பதுல. ஆண்டு தொக்கு நின்ற ஆறநூறுபு காரக பொருண்மையின் வந்தது. எங்க புத்திமர் காரியம், புத்திமான் காரியம் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் நமக்கு விளங்கும் பொருட்டு. அந்த இடத்துல ஆறாம் உருபு தொக்கு இருக்கின்றது. ஆறாம் உருபு, ஆறாம் வெற்றின் உருபு அது என்னும் உருபு. அது என்ற சுட்டு வேறு. ஒருத்தன் எதுன்னு கேட்கிறான் நம்ம அதுன்னு சொல்றோம், அந்த சுட்டு வேறு. ஆறாம் வேற்றுமை உருவம் அது வேறு இல்லையா. எனது புத்தகம் அதுல உள்ள அது இருக்கு பாத்தீங்களா, அந்த அதுதான் ஆறாம் வேற்றுமை உருவம். அது இதுங்கிற சுட்டு அவ வேறு. எனது புத்தகம், எனது வீடு சொல்றோம், அவர்களது ஊர், இந்த மாதிரி சொல்லும் போது அந்த அதுங்கிறது எதை குறிக்கிறது, அது ஆறாம் வேற்றுமை உருபு என்று அதை சொல்வார்கள். அது உடைமை பொருள்ல வரும் இல்லையா, அல்லது கர்த்தாங்கிற பொருள்ல வரும். இந்த இடத்துல கர்த்தாங்கிற பொருள்ல வருது. புத்திமான் ஒருவனது காரியம் தான் இந்த உலகம், அவனால் செய்யப்பட்டது இந்த உலகம்னு வருது. அதுதான் காரக பொருள்னு சொல்லுவாங்க. ஆண்டு தொக்கு நின்ற ஆறன் உருவம் அதுங்கிறது அங்க வெளிப்படையா இல்லையே. புத்திமானது காரியத்தால் இல்ல, புத்திமான் காரியத்தால் தான் இருக்கு இல்லையா. புத்திமான் புத்திமர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறது, அது வட சொல் முடிவு. நம்ம புரியுதுக்கா வேண்டி புத்திமான் வச்சுக்கிடுவோம். புத்திமானது காரியத்தால் இல்லையே, புத்திமான் காரியத்தால் தான் இருக்கு. அந்த அதுங்கிற உருப்பு அங்க இல்ல இல்லையா. அப்ப இல்லைன்னா அது இல்லைன்னு நம்ம நினைச்ச கூடாது, தொக்கு நிற்கிறது. ஏன்னா அந்த பொருளை தான் அது தருகிறது. புத்திமானது காரியம், புத்திமான் ஒருவனால் செய்யப்பட்ட காரியம் இந்த உலகம் அப்படின்னு அர்த்தம். அதான் அவனால் செய்யப்பட்டதுங்கிற பொருள் தான் காரக பொருண்மைன்னு சொல்றது. புத்திமானது காரியம் இந்த உலகம் அப்படின்னு சொல்லும் போது, புத்திமான் ஒருவனால், அறிவுடைய பேரறிவுடைய ஒருவனால் செய்யப்பட்டது இந்த உலகம். அவன் வந்து கண்ணுக்கு புலப்படாதனால இல்லைன்னு சொல்லாத, கண்முதற் புலனால் காட்சியும் இல்லோன்னு தான். ஆனாலும் அவன் தான் என்ன பண்ணா, விண்முதற் பூதம் வெளிப்பட வகுத்தோன்னு திருவாசகத்தில். ஆகவே புத்திமானது காரியம் அப்படின்னு சொல்லும் போது அவனால் செய்யப்பட்ட காரியம் இந்த உலகம் என்பதனால, செய்யப்பட்டதுங்கிற பொருளை தருவதனால காரக பொருண்மைன்னு வந்தது. செயலுக்கு அவன் கர்த்தாவா இருக்கான். புத்திமான் சேதனன் என்பன ஒருவருக்கிழவி, ஒன்றும் என்பது சிறிதும் என்னும் பொருள்பட நின்றது. இப்படிதான் எழுதுவாங்க குறிப்பு. எங்க இருக்கு ஒன்றும், அது எப்படி சிறிதுங்கிற பொருள்பட நின்றது அப்படின்னு நாம அப்படி தேட வேண்டாம். வரிசையா எழுதுவாங்க குறிப்பு வந்து, முதல்ல இருக்கிற சொல்லுக்கு முதல்ல எழுதுவாங்க, அப்புறம் அடுத்தது, அப்புறம் அடுத்தது, முன்ன பின்ன மாத்தி எழுத மாட்டாங்க. அதனால நம்ம எளிதா பாத்துடலாம் இல்லையா. எந்த இடத்துல ஒன்றும் வருது, மாயைக்கு உணர்வு ஒன்றும் இல்லை அப்படின்னு வருதா பாட்டுல, மாயைக்கு உணர்வு ஒன்றும் இல்லை. மூன்றாம் அடியில் இருக்குது இல்லையா, உணர்வு ஒன்றும் ஒன்றும் இல்லைன்னா சிறிதும் இல்லை. மாயைக்கு உணர்வு, உணர்வுனா அறிவு, மாயைக்கு அறிவு சிறிதும் இல்லை, அது சடப்பொருள். அதனாலதான் என்ன செய்யாது, அது தானாக எழுதியாது உலகத்தை தோற்றிருக்காது. அதை சொல்லக்கூடிய இடத்துல என்ன சொல்லியிருக்காரு, மாயைக்கு உணர்வு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்க. ஒன்றும் இல்லைன்னா சிறிதும் இல்லை. அதனாலதான் ஒன்றும் என்பது சிறிதும் என்னும் பொருள்பட நின்றது. சரிதானா. ஏகாரம் தேற்றம், மாயைக்கு உணர்வு ஒன்றும் இல்லை என்றே வைத்திடும். என்றே ஏகாரம் இருக்குதா, மாயைக்கு உணர்வு ஒன்றும் இல்லை என்றே வைத்திடும். என்றே ஏகாரம் இருக்கு இல்லையா, அந்த ஏகாரம் தேற்றம். ஆமா, அதுக்கு அறிவு இல்லைதான் என்ற ஒரு தெளிவை அந்த ஏகாரம் தருகிறது. தெளிவை தந்தால் தேற்ற பொருள் இல்லையா. ஆகையினால் அந்த ஏகாரம் தேற்றம்னா எப்படி தெளிவு பெறுதோ, அது முதல் காரணமாக இருப்பதனால் சடப்பொருளாகத்தான் இருக்கணும், அதுக்கு உணர்வு சிறிதும் இல்லை அப்படின்னு அது முதல் காரணம் என்பதை வைத்து தெளிவு பெறுகின்றோம். ஏன் அது சுவாமியுடைய உரை மூலமாக தான் நாம அந்த தர்க்க நெறியே என்ன பேசிக்கொள்கின்றார்கள் சாங்கியரும் சித்தாந்தியும் அப்படிங்கறதே நம்ம சுவாமியுடைய உரையை வச்சுதான் நம்ம தெரிந்து கொள்ள முடிகின்றது. அவ்வளவு நுணுக்கமான சிறப்பான உரை. மேலும் இந்த சாங்கியனுக்கு எடுத்து சொல்கின்றார், நீ வந்து சர்க்காரியவாதத்தெல்லாம் உடன்படுகின்ற, அப்ப தார்க்கிகர்கள் சமணர்கள் இவர்களெல்லாம் விட நல்ல ஒரு சிந்தனையாளனாக இருக்கின்றாய், ஆனா ஒரு காரியத்திற்கு முதல் காரணம் மட்டுமே போதுங்கிற முடிவுக்கு நீ எப்படி வரலாம். எந்த ஒரு காரியமும் வந்து முதல் காரணம் மட்டும் இருந்தா வந்துருமா, பானைங்கிற காரியம் முதல் மண்ணுங்கிற முதல் காரணம் மட்டும் இருந்தா பானைங்கிற காரியம் வந்து விடுமா, பொன் என்ற முதல் காரணம் மட்டும் இருந்தால் ஆபரணங்கள் ஆகிய காரியங்கள் வந்து விடுமா. ஆகையினாலே நீ ஒன்றை சிந்தித்து உடன்பட வேண்டும், எந்த ஒரு காரியத்திற்கும் முதல் காரணம் என்ற அந்த ஒரே ஒரு காரணம் போதாதப்பா, மேலும் துணை காரணம் நிமித்த காரணமும் வேண்டும் இல்லையா. காரிய பொருள்களுக்கு உரிய காரணங்கள் மூன்று, எந்த ஒரு காரிய பொருளுக்கும் உரிய காரணங்கள் மூன்று. அவை எவை அப்படின்னா, முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் என்பன. அடுத்த பாடல சொல்றாங்க இல்லையா, அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றாங்க என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல வச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நமக்கு தெரிந்த பொருளை வச்சு பார்த்து விடுவோம். இந்த உலகத்தில, இந்த உலகத்திலேயே ஒரு பொருளை எடுத்துக்காட்டா பார்ப்போம். இவ்வுலகத்தின் கண்ணே மண் திரிகை பண்ணுமவன், பண்ணுமவன்னா இந்த இடத்துல குயவன், மண் திரிகை பண்ணுமவன் முதல் துணை நிமித்தம். பானை சட்டி குடம் போன்ற காரியங்களுக்கு மூன்று காரணங்கள் எப்படி இருக்கின்றன, மண் முதல் காரணமாக, மண் திரிகை அதாவது தட்டு சக்கரம் சுற்றி விடுதான் இல்லையா, அது துணை காரணம். பண்ணும் அவன் பண்ணுகின்ற குயவன் நிமித்த காரணம். அத மாதிரிதான் இந்த உலகத்துக்கு அந்த மண் மாதிரி மாயை, அந்த தண்டு சக்கரம் இருக்க, அந்த மாதிரி இங்க ஏதாவது சக்கரம் இருக்கான்னா ஒரு சக்கரம் கிடையாது. அப்புறம் அந்த சக்கரம் இதுல இருந்து வந்ததுன்னு கேள்வி வரும் இல்லையா. மண் அந்த பானைக்கு மண் மாதிரி மாயை, அந்த பானைக்கு தண்டு சக்கரம் மாதிரி, தண்டு சக்கரம் இருக்கட்டும், அந்த குயவன் மாதிரி இங்க சுவாமி சிவபெருமான், அந்த குயவனுக்கு துணை காரணமா இருக்கிற தண்டு சக்கரம் மாதிரி இங்க வேற ஒரு பொருள் இல்ல, அவருடைய சக்தி தான். அதான் அந்த இடத்துலதான் அது அவருடைய மேன்மை இல்லையா. ஏன்னா அவனுக்கு தண்டு சக்கரம் மாதிரி ஒரு கருவி இருக்கிற மாதிரி இவருக்கு வேற ஏதாவது ஒரு கருவி சொன்னா அந்த கருவியும் ஒரு காரிய பொருளா இருக்கும், அதுக்கு முதல் காரணம் இது, அது செஞ்சவன் யாருன்னு அப்படி இருக்கு, வரம்பு இல்லாம ஓடும் இல்லையா. ஆகையினாலே அவர் தன்னுடைய சக்தினா என்ன, சாதாரணமானதா, அவருடைய நினைப்பு தான், நினைப்பு நினைவாற்றல் தான், அவர் நினைக்கின்றார், சங்கல்பம்னு அதை சொல்லுவாங்க, அவருடைய எண்ணம். இந்த முதல் காரணமாகிய மாயையிலிருந்து உலகங்கள் எல்லாம் உண்டாகட்டும், இன்னென்னவாறு உண்டாகட்டும், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, இன்னென்ன உடம்புகள் உண்டாகட்டும், அதுல இந்தந்த உடம்புகள் இந்தந்த உயிர்களை போய் பொருந்தட்டும், இந்தந்த உயிர்களுக்கு இந்தந்த போகங்கள் நிகழட்டும், அதெல்லாம் சங்கல்பம் தான், நினைக்கிறாரால்தான் நடக்கிறது, அவருடைய சங்கல்பத்தினால. இந்த வகுப்பும் அப்படிதான் நடக்குது, எல்லாமே உலகில வந்து ஒவ்வொரு அணுவும் அசையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஞானிகள்லாம், எல்லாமே அவருடைய சங்கல்பம் தான். நம் சங்கல்பம் என்பது அவருடைய எண்ணம், அவருடைய எண்ணம் தான், அவர் என்ன எண்ணுகின்றாரோ அதுதான் நடக்கின்றது. ஆகையினாலே அது இந்த கருத்தை தான் சொன்ன அடுத்த பாடல். இது மிக அருமையான பாடல். இது அறிஞர்கள் எல்லாம் வந்து தங்களுடைய பேச்சிலும் எழுத்திலும் அடிக்கடி மேற்கோள் காட்டி மிக சுவைவிட சொல்லக்கூடிய ஒரு பாடல். இப்படியெல்லாம் விரிவாக விளக்கமாக இந்த சிவஞான சித்தியார் ஒரு நூல் தான் சொல்கின்றது, ரொம்ப அருமையாக சொல்கின்றது. காரிய காரணங்கள் முதல் துணை நிமித்தம் கண்டாம் பாரின் பாரின், இந்த பாரின் கண்ணே, இந்த உலகத்தின் கண்ணே, ஒரு எடுத்துக்காட்டு பாரின், மண் திரிகை பண்ணும் அவன், மண் திரிகை பண்ணும் அவன் முதல் துணை நிமித்தம், மண் முதல் திரிகை துணை பண்ணும் அவன் நிமித்தம், நிரல் நிறை பாரின் மண் திரிகை பண்ணும் அவன் முதல் துணை நிமித்தம், தேரின் ஆராய்ந்து பார்த்தால் தேரின் மண் மாயையாக திரிகை தன் சக்தியாக ஆரியன் குலாலனாய் நின்று, ஆரியன் பாசமா பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியனே இல்லையா, சாமிக்கு அப்படி ஒரு பேர் உண்டு இல்லையா, ஆரியன் குலாலனாய் நின்று ஆக்குவன் அகிலமெல்லாம், பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியன்னு சொல்லியிருக்காங்க, அவருக்கு அப்படி ஒரு திருநாமம் உண்டு, சிறந்தவன் அது பொருள். காரிய காரணங்கள் முதல் துணை நிமித்தம் கண்டாம் பாரின் மண் திரிகை பண்ணும் அவன் முதல் துணை நிமித்தம், தேரின் மண் மாயையாக திரிகை தன் சக்தியாக ஆரியன் குலாலனாய் நின்று ஆக்குவன் அகிலமெல்லாம், ரொம்ப அற்புதமான பாடல் சொல்கின்றார் சுவாமியோட உரை. அல்லதுவும் ஒரு காரிய நிகழ்ச்சிக்கு அல்லதுவும் அப்படின்னா ஐயா புருடனால